சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
இனி இதேங்களே இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்கள் பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பிரபல பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம்.
நம்ம இப்ப தமிழ் இதழ் உலகம் அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்காக அமர்ந்திருக்கிறோம். தமிழ் இதழ்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துருங்களேன்.
தமிழ் இதழ்கள் பற்றி அறிமுகம்னு சொல்லும்போது வரலாற்று தொடக்கத்திலேருந்து சொன்னோம்னா ரொம்ப நீண்ட அறிமுகமா தேவைப்படும். 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுலாம் அச்சு வந்த பிறகு தொடக்கத்தில் தமிழ் இதழ்கள் எல்லாம் வந்து மதம் சார்ந்த இதழ்களாக தான் இருந்தது. முதல்ல கிறித்துவ இதழ்கள் தான் முதல்ல வெளிவந்த இதழ்கள், அதன் பிறகு சைவ சமய இதழ்கள், இப்படி அதன் பிறகு மதசார்பற்ற செக்குலர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மதசார்பற்ற பத்திரிகை என்பது 19ஆம் நூற்றாண்டில் தான் மிக முக்கியமா தொடங்குது. 20ஆம் நூற்றாண்டில் தழைச்சு வளருது. சுதந்திரத்துக்கு பிறகு மிகப்பெரிய வீச்சை தமிழ் இதழ்கள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 47க்கு முன்ன தமிழ் இதழ்கள்னு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சுதந்திர போராட்டத்தோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புள்ள மாதிரி தான் இதழ்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஒரு கட்டத்தில். உதாரணமா பாரதியார் சம்பந்தப்பட்டிருந்த பத்திரிகைகளாக இருக்கட்டும், அல்லது கல்கி மாதிரி எழுத்தாளர் சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள், இவை எல்லாமே விடுதலை போராட்டத்தோட தொடர்புடைய இதழ்களாக இருந்திருக்கும். இது அல்லாமல் அதே காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சுயமரியாதை இயக்கம் பெரியார் தொடங்கின உடனே சுயமரியாதை இயக்கம் சார்ந்த இதழ்கள், திராவிட இயக்கம் சார்ந்த இதழ்கள், அது இன்னொரு போக்கு. மூணாவது போக்கு வந்து இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலித் உரிமைகள் பற்றி பேசுகிறோம். தலித் இயக்கம் சார்ந்த இதழ்களும் அந்த காலகட்டத்தில் அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் தொடங்கியிருக்காங்க, நடத்தியிருக்காங்க. ரெட்டமல்ல சீனிவாசன் இவரெல்லாம் தலித் இதழ்கள் நடத்தியிருக்காங்க. இப்படி இன்னைக்கு தமிழக அரசியலில் என்ன கூறுகள் எல்லாம் இருக்கோ அத்தனை கூறுகளுக்குமான தொடக்கத்தில் நம்ம 20ஆம் நூற்றாண்டில் அந்த தொடக்கத்தில் இதழ்களில் பார்க்கலாம். 47க்கு முன்பே, 47க்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெகுஜன இதழ்கள் நாம் சொல்லக்கூடிய அதிகமான மக்கள் அவங்க வாசிக்கிற மாதிரி அவர்களை சென்றடையக்கூடிய இதழ்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வார இதழ்களும் உண்டு, தினசரி இதழ்களும் உண்டு. இதுல தினசரிகள் நமக்கு முக்கியமா தமிழ்நாட்டில் இரண்டு தினசரிகள் தான் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு தினத்தந்தியும் இன்னொன்னு தினமணியுமா சொல்லலாம். இப்ப தினமணி வந்து படித்த நடுத்தர வகுப்பை சேர்ந்த மக்களுக்கான இதழாகும், ஆனால் இப்போதுதான் படிப்பறிவு பெற்ற சாதாரண மக்களுக்கான இடம் தினத்தந்தியும் இருந்ததை பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பல தினசரிகள் வந்திருந்தாலும் எல்லா தினசரிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் தினமணியுடைய கூறுகளையோ இல்ல தினத்தந்தியுடைய கூறுகளையோ உள்ளடக்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு நிகரான இணையா சொல்லணும்னா வார இதழ்களையும் ஆனந்த விகடன் குமுதம் என்ற இரண்டு பெரிய இதழ்களை நம்ம சொல்லலாம். மீதி எல்லா இதழ்களும் ஒன்று விகடன் கூறுகளை அடக்கியோ அல்லது குமுதம் கூறுகளை அடக்கியோ வரக்கூடிய இதழ்களாக தான் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதிலையும் விகடன் வந்து தினமணி போல படித்த நடுத்தர வகுப்பை சேர்ந்த கொஞ்சம் அதிகமான கல்வி அறிவும் அதிகமான தேடுதல் இருக்கக்கூடியவர்களுக்கான இதழ்களா விகடன் மாதிரி இதழ பார்க்கலாம். அதே நேரத்தில் வெகுஜன அளவில் ஒரு சாதாரண வாசகனுக்கான ஒரு மேம்போக்கான விஷயங்களுக்கு தேடுகிறவர்களுக்குன்னு குமுதம் மாதிரியான இதழை பார்க்கலாம். இந்த இரண்டு இதழ்களும் தான் மற்ற இதழ்களுக்கான முன்னோடிகளா இருந்திருக்கு, ஏராளமான இதழ்கள் வந்துகிட்டு இருந்தாலும் கூட. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளில் இதழ்களில் ஒரு முக்கியமா ஏற்பட்டிருக்கூடிய மாற்றம், தமிழ் இதழியல் உலகத்தில் இரண்டு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒன்னு, வேறு எந்த மொழியை விட தமிழ் பத்திரிகைகளை பொறுத்த மட்டும் தமிழர்கள் பத்திரிகைன்னு மட்டும் இல்ல, நம்முடைய தமிழ் வானொலி, தமிழ் தொலைக்காட்சி, எந்த மீடியத்தை எந்த ஊடகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் நமக்கு வந்து மதிய சாப்பாடு மாதிரி நமக்கு ஒரு அணுகுமுறை தான் இருக்கு. சாப்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு வட்ட குழம்பு அல்லது மோர் குழம்பு, பிறகு ஒரு பொரியல், ஒரு கறி, ஒரு கூட்டு, இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் நமக்கு ஒருவேளை சாப்பாட்டில் அமைக்கிற முறையில் நம்ம இருக்கோம், உணவு முறையில். இதே மாதிரி ஒரே பத்திரிகையில் நமக்கு உங்களுக்கு கதை வேணும், கவிதை வேணும், கட்டுரைகள் வேணும், திரைப்படம் பத்தி வேணும், ஆன்மீகம் வேண்டும், இப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு பத்திரிகையிலேயே கிடைச்சிடணும்.
இதே மாதிரி தான் நம்ம தொலைக்காட்சி பின்னால உருவாகும் போதும் பாத்தீங்கன்னா இதே எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் சொல்றோம் இல்லையா, ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கதம்பமான ஒரு பொட்டலம், அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இருக்கு. ஆனால எந்த பத்திரிகை எடுத்தீங்கனாலுமே இப்படி ஒரே பத்திரிகையில் இந்த எல்லா அம்சங்களும் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும் இதழ்கள்ல. இதிலிருந்து ஒரு விலகின போக்கு ஆங்கில இதழ்கள் எப்பவுமே உண்டு. ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லக்கூடிய சிறப்பாக ஒரு துறை சார்ந்த இதழ்கள் என்பது ஆங்கில துறையில எப்போதுமே உண்டு. உதாரணமாக பொருளாதாரத்துக்குனே தனியான இதழ்கள் இருக்கும், வர்த்தகத்துறைக்கு வணிகத்துறைக்கென்று, பிறகு பெண்களுக்கான தனி இதழ்கள், குழந்தைகளுக்கான தனி இதழ்கள் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை உண்டு, அரசியலுக்கான நாட்டு நடப்புக்கான தனி இதழ்கள்னு. இந்த அணுகுமுறை போன ஒரு 15 ஆண்டுகள்ல தமிழ்லையும் இடம் பிடிக்க தொடங்கியிருக்கு, ஓரளவு வேரூன்றி இருக்குன்னு சொல்லலாம். இப்ப முழுக்க முழுக்க நாட்டு நடப்புக்கான அரசியலுக்கான இதழ்கள்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன், லக்கீரன் போன்ற இதழ்கள் ஒரு பக்கம் உருவாகி தடைச்சிருக்கு, வாரம் இருமுறை வெளிவரக்கூடிய அளவுக்கு அவையெல்லாம் வளர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் வணிகமைப்பை சார்ந்த இதழ்கள் பாத்தீங்கன்னா நிறைய வளர் தொழில் போன்ற இதழ்கள்லாம் நிறைய வந்திருக்கு. பிறகு கணினிக்காக மட்டுமே தமிழ் இன்னைக்கு அந்த துறைக்கு மட்டும் தனி இதழ்கள் வர தொடங்கியிருக்கு. சிறுவர் இதழ்கள் நீண்ட காலமும் முயற்சி இருந்தாலும் கூட இப்போதான் அதிகமான சிறுவர் இதழ்கள் தமிழ்ல வந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி மகளிருக்கான இதழ்கள் என்பதும் தமிழ்ல இப்ப நிறைய இதழ்கள் தனியா வர தொடங்கியிருக்கு. இந்த சிறப்பான இதழ்கள் ஸ்பெஷலைஸ்ட் இதழ்கள்னு சொல்லக்கூடிய இந்த கூறு ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளதான் உருவானது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பொதுவாக வந்து படிக்கிற பழக்கம் குறைந்து விட்டது, அதனால இதழ்கள் விற்பனை அதிகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்னு பொதுவாக உண்டு. ஆனால் அந்த கருத்து சரி அல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து வாசிப்பு பழக்கம் தொடருது, எல்லா பத்திரிகைகளும் வர்த்தக ரீதியாக வெற்றிகரமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அண்மை காலத்தில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பத்திரிகையும் திரைப்படத்துறையில பாத்தீங்கன்னா ஒரு திரைப்பட கொட்டகைய மூடிடுறாங்க, அந்த இடம் வந்து ஒரு வணிக வளாகமா மாறிடுது, கடையா மாறிடுது, திரைப்பட கொட்டையை மூடப்படுது. அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற திரைப்பட கொட்டைகள் தமிழ்நாட்டில் பல நகரங்களில் மூடியிருக்கிறாங்க. ஆனா புகழ்பெற்ற தமிழ் பத்திரிகைகள் அந்த மாதிரி மூடினதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு, அவையெல்லாம் தொடர்ந்து வெற்றிகரமா நடந்து கொண்டுதான் இருக்கு. சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து அந்த மாதிரியான பத்திரிகைகள் தான் மூடப்பட்டிருக்கே ஒழிய சுதேசமித்திரன் போல அந்த மாதிரி அண்மையில் ஒரு போன ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளில் வந்து வளர்ந்த இதழ்கள் யாருமே தொடர்ந்து வெற்றிகரமா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்ல தமிழ் இதழ்துறையில் நடந்திருக்க இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் பார்க்கணும், அதை வந்து நான் ரொம்ப சிறப்பா தினத்தந்தி வந்து அதை வெளிப்படுத்துதுன்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சிறந்த பத்திரிகை ஆசிரியர், அவர் கவிஞரா மட்டும்தான் பரவலா எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமானது அவர் வாழ்க்கை முழுக்கும் ஒரு பத்திரிகை ஆசிரியரா வேலை பார்த்தார். பாரதியார் பத்திரிகையில அவர் எழுதின கட்டுரைகளில் ஒரு கட்டுரையில சொல்றாரு, பத்திரிகையில எழுதுகிறவர்களுக்க எப்படி எழுத வேண்டும்னு அவர் ஒரு அறிவுரை சொல்றாரு. அது சொல்லும்போது எப்படி எழுத வேண்டும், நீ எழுதியதை தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒருவனுக்கு வாசித்து காட்டுன்னு சொல்றாரு. ஒரு கட்டுரையோ கதையோ எழுதி முடிச்ச உடனே அதை தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒருவனுக்கு, தமிழ் விளங்கும் தமிழ் பேச வரும் ஆனால் எழுத படிக்க தெரியாது, அவனுக்கு வாசித்து காட்டு, அவனுக்கு விளங்கியதென்றால் நீ சரியாக எழுதியிருப்பதாக அர்த்தம்னு சொல்றாரு பாரதியார். அப்ப இப்படி ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது நடைமுறையில் ஆதித்தனார் முயற்சி பண்றாரு. பின்னால அவர் லண்டன் போய் பாரட்லாம் படிச்சுட்டு அங்க இருந்தவர் அங்க வெளிவந்து கொண்டிருந்த சன், டெலிகிராப் மாதிரி ஆங்கில இதழ்கள் பார்த்துட்டு இப்படி எளிமையாக எல்லோருக்கும் புரியுற மாதிரி தமிழ்ல இதழ் நம்ம செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் தந்தியை தொடங்குறாரு. இப்ப தந்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உட்கார்ந்து உறக்க படிக்க, சுற்றி 4 பேர் எழுத்தறிவு இல்லாதவர்கள் கேட்டு செய்தியை தெரிந்து கொள்ள முடியுங்கிற நிலைமையை தந்தி உருவான 50களிலையும் 60களிலையும் அவர் ஏற்படுத்தினார். ஒரு ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் படிப்பாரு, 4 ரிக்ஷாக்காரங்க படிக்க தெரியாதவங்க சுத்தி உட்கார்ந்து கேட்பாங்க. அப்ப பாரதியார் சொன்னது ஒரு விதத்துல நடைமுறையில இங்க தினத்தந்தி வர தொடங்கிடுச்சு. அப்ப இது வர தொடங்கின உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தரம் அப்படிங்கறத பத்தி எப்பவுமே அறிஞர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கும். அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தரமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். எல்லாருக்கும் புரியறதுனாலே ஒன்னு தரம் அற்றதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லோருக்கும் விளங்கக்கூடியது என்பது தரம் இல்லாததா இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒத்தருக்கும் விளங்காமல் இருக்கிற விஷயம் ரொம்ப தரமானதுன்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்க முடியும். அப்ப தரமான விஷயங்களை எல்லாருக்கும் விளங்குற மாதிரி கொண்டு போவது எப்படி அப்படிங்கிற போல தமிழ் இதழ் துறையில அதுல தினத்தந்தியுடைய மாற்றங்கள் ரொம்ப முக்கியமா எனக்கு படுது. நீங்க 50களில் 60களில் தினத்தந்தியில பாத்தீங்கன்னா அவங்க இப்பத்தான் படிக்க தெரிஞ்ச சாதாரண மக்களுக்கான இதழ் நடத்தும் போது முதல் கட்டத்தில் மக்களுடைய உடனடியான ஈர்ப்பு என்பது சினிமா சார்ந்து இருக்கும், குற்றங்கள் சார்ந்து கிரைம் சொல்றோம் இல்லையா, கிரைம் ரிப்போர்ட்டிங், ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சு நம்ம தெரிஞ்ச ஒரு ஊர்ல, அந்த கொலை எப்படி நடந்துச்சு, யார் செஞ்சாங்க, நேர பார்த்த மாதிரியான வர்ணனை, இதே மாதிரி விஷயங்களை தினத்தந்தி ஆரம்ப காலத்துல முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னைய தினத்தந்தி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முழு பக்கம் வணிக பக்கம்னு ஒதுக்குறாங்க. முழுக்க இன்டர்நெட்டை பத்தி ஒரு பக்கம் ஒதுக்குறாங்க, கம்ப்யூட்டரை பத்தி ஒதுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு நவீன அறிவியல் இருக்கிற அத்தனை செய்திகளும் இன்னைக்கு அதே இதழ்ல, அதாவது சதக் சதக் குத்து அப்படின்னு வந்த ஒரு இதழ்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்னா என்ன, ஃபைபர் ஆப்டிக்ஸ்னா என்ன, பிராட்பேண்ட் டெலிபோனா என்ன, இதெல்லாம் தமிழ்ல எளிமையா சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மாற்றம் வந்து தினசரி இதழுக்குள்ள வந்திருக்கு. இது வந்தது மட்டுமில்ல, இது பரவலா சாதாரண மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது, அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ் இதழ் துறையை பொறுத்த மட்டும் ஒரு வளர்ச்சி வந்து வெறும் எண்ணிக்கை வளர்ச்சி மட்டும் இல்லாம ஒரு பெருமளவில் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த தகவல்களுக்கான இடம் கொடுப்பது என்பதும் வளர்ந்திருக்குன்னு தான் பாக்குறோம். கோளாறுகள் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கோளாறுகள் தொடர்ந்து இருக்கு. பெண்களை பற்றின பார்வைகள்ல இன்னும் நம்முடைய பழைய மரபான நிலப்பிரபுத்துவ கால பார்வைகள்லாம் மாறல. இன்னமும் பெண் வந்து ஆணுக்கு அடிமையா இருக்கக்கூடியவங்கிற பார்வை தான் கதைகள்ல இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பத்திரிகையில் வரக்கூடிய சிரிப்புகள் துணுக்குகள்ல அந்த பார்வை தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சினிமாவை ரொம்ப பிரதானமா முக்கியத்துவம் கொடுப்பது மற்ற துறைகளை விடங்கிற அந்த தவறுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த கோளாறுகளெல்லாம் மீறி அறிவார்ந்த பல துறைகள் இன்றைக்கு வந்து தமிழ் இதழ் உலகத்தில் பிரதிபலிக்குதுங்கிறது ஒரு முக்கியமான ஆரோக்கியமான போக்கு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இது அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு பார்க்கும்போது, நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது இப்போ சில பள்ளிக்கூடங்கள் அந்த பழக்கம் இருக்கு. காலையில பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் அசம்பிள் ஆனவொன்னு பிரேயருக்காக அந்த பொது சபையில கல்லூரி முதல்வரும் பள்ளி முதல்வரும் தலைமை ஆசிரியரும் அறிவிப்புகள்லாம் செய்வாங்க. அடுத்து இறைவனுக்கு இருக்கும் பாடல்கள் பாடுவாங்க. அதுக்கு பிறகு மாணவர்கள் ஒருத்தர் போய் அந்த செய்தி வாசிப்பார். இன்னைக்கு தினம் என்ன முக்கியமான செய்திகள் தலைப்புகளை வாசிப்பாங்க. இது மாணவர்களுக்கு அப்பவே செய்தி இதை படிக்கிறது இதை பற்றின ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவது நோக்கமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் அதிகமாயிட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு மீடியா கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு தேவைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து அடுத்த தலைமுறை மத்தியில் வாசிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்தும் ஏற்படுத்தும். ஆனால் தமிழ் இதழ் உலகம் வந்து சின்ன சின்ன குறைகள், சில சமூகத்தின் ஒட்டுமொத்த குறைகள் இவை எல்லாமே இதிலும் பிரதிபலித்தாலும் கூட இதெல்லாம் மீறி ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சி போக்கிலையும் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து.
இப்போ தமிழ் இதழ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு வாசிப்பு ஏற்படுத்துறது தான் வந்து இதழ்களோட முக்கிய பங்கு நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது இப்போ இதழ்கள் நிறைய இருந்தும் கூட மக்களுடைய பிரச்சனைகளையோ எண்ணங்களையோ வந்து முழுமையா எடுத்து இயம்புவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் தருகின்ற விளக்கம்?
இது மக்களுடைய குறைகளே பிரச்சனைகளை வந்து பத்திரிகைகள் பிரதிபலிப்பதில்லைங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமா மொத்த குற்றச்சாட்டை நாம் வைக்க முடியாது. என்ன இது சில நேரங்கள் பிரதிபலிப்பதில்லை, பல நேரங்களில் தேவைக்கு மேல பிரதிபலிக்கிறாங்க. அவர் எது பிரதான பிரச்சனையும் அதற்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாற்றி காட்டுறது, இந்த மாதிரி குறைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்க இந்த நான் சுட்டிக்காட்டின ஜூனியர் விடன்ன கிரண் மாதிரியான ஒரு முழுக்க முழுக்க நாட்டு நடப்பு அரசியல் சார்ந்த இதழ்கள் அப்படிங்கிற போக்கே ஒரு 15 ஆண்டுகளாக தான் வளர்ந்திருக்கு. இந்த போக்கு வளர்ந்திருப்பதே பத்திரிகைகள் மக்களுடைய வாழ்க்கையில முன்பை விட அக்கறை காட்டுற ஒரு போக்குடைய அடையாளம் தான் அது. இது இதுக்கான தேவையை வந்துச்சு. ஒரு பத்திரிகைனா இல்ல படிக்க சிறுகதை இருந்தால் போதும், கவிதை இருந்தால் போதும், தொடர்கதை இருந்தால் போதும் அப்படிங்கிற போக்குல இருந்து மாறி அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குன்னு தனி இதழ்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல, இதுவே அக்கறை சார்ந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அதனால இது ஒரு வந்திருக்கு. ஆனா இது எப்படி மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கறதா நமக்கு முக்கியமான கேள்வி.
இனி இதயங்களே, இந்த வார சங்கை முழங்கு நிகழ்ச்சியில் தமிழ் இதழ் உலகம் என்ற தலைப்பில் தமிழ் இதழ்களை பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் பத்திரிகையாளர் ஞானி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனி வரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இனி இதயங்களே, சங்கை முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.